السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمدا عبدہ ورسولہ اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آج میں پھر صحابہ مسیح موعود علیہ الصلوۃ والسلام کے کچھ واقعات پیش کروں گا.
இன்று நான் மீண்டும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சஹாபாக்களுடைய சில சம்பவங்களை எடுத்துரைப்பேன். இது அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடம் ஏற்பட்ட வீரம் தைரியம் சம்பந்தப்பட்டதாகும். மேலும் இதன் மூலம் அவர்கள் எவ்வளவு ஆழமாக மார்க்கத்தை புரிவதற்கும் திருக்குறானை புரிவதற்கும் முயற்சி செய்துள்ளார்கள் என்பது தெரிய வரும். ஒருமுறை புரிந்ததும் அதனை ஏற்றுக்கொண்டதும் பிறகு தமது நம்பிக்கைக்காக எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் சகித்து கொண்டனர். சஹாபாக்களுடைய சம்பவங்களை ரிஜிஸ்டர் ரிவாயத்தில் நான் பல்வேறு தலைப்புகளின் கீழ் திரட்டியுள்ளேன். அதனை பல்வேறு சமயங்களில் நான் எடுத்துரைப்பேன். தற்பொழுது அவருடைய வீரம் தீரம் பற்றிய ஒரு சில சம்பவங்களை எடுத்துள்ளேன். மியா அப்துல் அசீஸ் சாஹிப், இவர் முகுல் சாஹிப் என்று அறியப்பட்டவர் ஆவார். அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் மௌலவி அய்யூப் பேக் ஆகிய இருவரும் மௌலவி அப்துல்லா டோன் என்பவரின் வீட்டிற்கு சென்றோம். மிர்சா அய்யூப் பேக் சாஹிப் மௌலவி அப்துல்லா சாஹிப்பிடம், நீங்கள் எங்களையும் எங்களுடைய தலைவர் அதாவது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் காஃபிர் என்று ஏன் கூறுகின்றீர்கள் என கேட்டார். மௌலவி சாஹிப் ஓரியண்டல் கல்லூரியில் அரபி பேராசிரியராக இருந்தார். மேலும் குஃபுர் ஃபத்வா கொடுப்பதில் இவரும் தனது அச்சை பதித்திருந்தார். மிர்சா அய்யூப் பேக் சாஹிபுடைய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் கூறினார். இந்தெந்த மௌலவிகளான அதாவது மௌலவி குலாம் தஸ்திகீர், மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி, மௌலவி நசீர் ஹுசைன் தெஹ்லிவி, மௌலவி அப்துல் ஜப்பார் கஸ்னவி போன்றோர் ஃபத்வா கொடுத்தனர், ஆகையால் நானும் ஃபத்வாவை எழுதினேன் என்றார். அப்பொழுது மிர்சா யாக்கூப் பே சாஹிப் மிகவும் தைரியத்துடன், இவர்கள் அனைவரும் நரகத்திற்கு சென்றால் நீங்களும் அவர்களை பின்பற்றி நரகத்திற்கு செல்வீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர், நான் தவறிழித்து விட்டேன், நான் மிர்சா சாஹிபுடைய நூல்களை பார்த்ததில்லை என்றார். அந்த சமயத்தில் நாங்கள் இருவரும் வீட்டிற்கு சென்று அப்பொழுது வரை எழுதப்பட்டிருந்த ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அனைத்து நூல்களையும் எடுத்து வந்தோம். மேலும் 3 மாதம் வரை அதனை படித்து வர கூறினோம். பிறகு 3 மாதம் முடிந்த பிறகு மீண்டும் அவரிடம் சென்றோம். அப்போது அவர், நீங்கள் சிறுவர்கள் ஆவீர்கள், அப்போது அவர்கள் இருவரும் இளைஞர்களாக இருந்தார்கள். இவர்களை பார்த்து அவர், நீங்கள் சிறுவர்கள் ஆவீர்கள் என்றார். உங்களால் இதனை தற்பொழுது புரிய முடியாது என்றும் கூறினார். அப்பொழுது மிர்சா அயூப் பேக் சாஹிப் கூறினார், நான் BA பாஸ் ஆகியுள்ளேன், படித்தவனாவேன். உங்களுக்கு ஆங்கிலம் கற்க வேண்டும் என்றால் என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை எனக்கு அரபி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நான் உங்களிடம் வந்து கற்றுக்கொள்வேன். ஒருவேளை உங்களுடைய பார்வையில் நாங்கள் சிறுவர்களே என்றால் பிறகு சிறுவர்களுக்கு எந்தவிதமான கேள்வி கணக்கும் கிடையாதுதானே? இதனை எங்களுக்கு நீங்கள் எழுதி தர முடியுமா என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டோம் கூறுகின்றார்கள். பிறகு மீண்டும் மூன்றாவது முறையாக நாங்கள் அவரிடம் காஜா கமாலுதீன் சாஹிபுடைய மாமனார் ஹலீஃபா ரஜபுதீன் அவர்களை எங்களுடன் அழைத்து சென்றோம். அவர் வயதானவராவார். ஏனென்றால் அவர் இப்பொழுதும் நீங்கள் சிறுவர்கள் ஆவீர்கள் என்று கூறினால் நாங்கள் ஹலீஃபா ரஜபுதீன் சாஹிப்பை காண்பிக்கலாம் என எண்ணியவாறு சென்றோம். அப்பொழுது மௌலவி அப்துல்லா சாஹிப் ரஜபுதீன் சாஹிப்பிடம் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர், முஸ்லிம்கள் பலசரக்கு கடைகளை திறந்து விட்டார்கள், மண்பாண்ட கடைகளை திறந்து விட்டார்கள், வேறு வகையான பேச்சில் அவர் ஈடுபட ஆரம்பித்தார். எழுதுகின்றார்கள், இது லேக்ராம் கொலை சம்பவத்திற்கு பிறகு நடந்த சம்பவமாகும். அப்பொழுது அய்யூப் பேக் சாஹிப் மௌலவி அப்துல்லா சாஹிபுடைய கையை பிடித்தவாறு கூறினார். மறுமை நாளில் இதனை போன்றே மௌலவி அப்துல்லா சாஹிபுடைய கையை பிடித்தவாறு, இறைவா, நாங்கள் மூன்று முறை இவருடைய வீட்டிற்கு சென்றோம், ஆனால் இவர் நாங்கள் ஏன் காஃபிர் என்று எங்களுக்கு ஒருபோதும் விளக்கவில்லை என்று கூறுவேன் என்றார். அப்பொழுது மௌலவி அப்துல்லா டோங்கி, இதனை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது என்று கூறினார். பிறகு அய்யூப் பேக் சாஹிப் கூறினார், நீங்கள் இறைவனை பொருட்படுத்தவில்லை என்றால் பிறகு நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அஸ்ஸலாமு அலைக்கும் என கூற மாட்டேன் என கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து வந்து விட்டோம். பிறகு இந்த வாக்குறுதியை மிர்சா அய்யூப் பேக் சாஹிப் தமது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் கூறுகிறார். மேலும் நான் மௌலவி அப்துல்லாவுடைய வாழ்நாள் வரை இதனை கடைபிடித்தேன். ஆக படித்த பெயர் தாங்கிய மக்களுடைய இந்த மறுப்பு அன்று முதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. நூல்களை படிப்பதோ கிடையாது, அல்லது ஒரு சில பகுதிகளை படித்துவிட்டு முன்பின் கூறப்பட்டதை பார்க்காமல் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீது ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். ஒருவரை பார்த்து மற்றொருவர் ஆட்சேபனை செய்கின்றனர். சில அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய சம்பவங்களில் அதிக அளவு இவ்வாறுதான் உள்ளது. அதாவது, பாகிஸ்தான் மௌலவிகள் ஒன்று சேர்ந்து அகமதிகளை காஃபிர் என கூறிவிட்டார்கள், ஆகையால் நீங்கள் காஃபிர் ஆவீர்கள், வேறு எதனையும் சிந்திப்பதற்கோ ஆராய்வதற்கோ அவசியமில்லை என்கின்றனர். ஆக இந்த நடைமுறை அகமதியா ஜமாத்துடைய ஆரம்பத்திலிருந்தே நடந்து கொண்டுதான் வருகின்றது. இன்று வரை அதே போன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. ஹசரத் முன்ஷி காசி மெஹபூப் ஆலம் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் சில நாட்களாக பள்ளிக்கூடம் செல்லவில்லை. நான்காம் நாள் நான் பள்ளிக்கூடம் சென்றேன். அப்பொழுது ஒரு மனிதர், டஸ்காவை சேர்ந்த மிர்சா ரஹமத் அலி சாஹிப், இவர் அஞ்சுமன் ஹிமாயத்தே இஸ்லாம் என்ற அமைப்பில் பணிபுரிந்து வந்தார். இவர் என்னை அருகில் அழைத்தார். மேலும் என்னிடம் கேட்டார், நான்கு நாட்களாக நீ எங்கிருந்தாய் என்றார். நான் தெல்ல தெளிவாக காதியான் சென்றேன் என்றேன். பைய செய்துவிட்டு வந்தாயா என்றார். நான் ஆம் என்று கூறினேன். அவர், இங்கு அதனை பற்றி எவரிடமும் கூறக்கூடாது என்றார். மேலும் அவர், அகமதியாவேன், நானும் பைய செய்துள்ளேன், ஆனால் யாரும் நமக்கு எந்தவித துன்பத்தையும் இழைத்துவிடக் கூடாது என்பதனால் யாரிடமும் இதனை பற்றி கூறியதில்லை என்றார். அப்பொழுது நான் அவரிடம் கூறினேன், என்ன நிகழ்ந்தாலும் இதனை நான் மறைத்து வைக்க மாட்டேன் என்றேன். எனவே எங்களுடைய ஆசிரியர் மௌலவி குலாம் ரசூல் கிலாவாலேவுடைய சகோதரியின் மகன் மௌலவி ஜெயினுல்லாப்தீனிடம், அவர் எங்களுடைய குரான் மற்றும் ஹதீசுடைய பாடாசிரியர் ஆவார், அவரிடம் நான் அகமதியாகிவிட்டேன் என கூறினேன். இதனை அவர் மிகவும் வெறுத்தார். ஒவ்வொரு நாளும் என் மீது அதிகமாக கடுமை காட்ட ஆரம்பித்தார். எந்த அளவு என்றால், மிர்சாவை ஏற்றுக்கொள்பவர் அனைத்து நபிமார்களையும் மறுப்பவர் ஆவார் என கூறினார். பலமுறை அவர் என்னிடம் தௌபா செய், மேலும் பையத்தை முறித்துவிடு என கூறினார். ஆனால் நான் எப்பொழுதும் குர்ஆன் ஷரீப் மூலம் ஈசா நபி அவர்களின் வாழ்வு மற்றும் மரணத்தை பற்றி அவரிடம் விவாதித்து வந்தேன். பிறகு இதற்கு அவர் ஒருபோதும் பதிலளித்ததே இல்லை. கடுமையில் எந்த அளவு சென்றார் என்றால், அவரது வகுப்பு, அதாவது அவரது பீரியட் வரும்போது என்னை சுட்டிக்காட்டி, ஏ மிர்சாயி, பெஞ்சின் மீது ஏறினில் என்பார். நான் அவரது கட்டளைக்கு ஏற்ப பெஞ்சின் மீது ஏறி நிற்பேன். மேலும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்பேன். அதற்கு அவர், நீ மிர்சாயி மற்றும் காஃபிராக இருப்பதே போதுமான குற்றமாகும் என்பார். சில நாட்களாக இவருடைய கடுமையை நான் சகித்து கொண்டே, பிறகு ஒரு நாள் எனக்கு புதிதாக முஸ்லிமான தலைமை ஆசிரியரிடம் புகார் ஏன் அளிக்கக்கூடாது என சிந்தனை தோன்றியது. அவரது பெயர் ஹாக்கிம் அலி ஆகும். சில ஆசிரியர்கள் நான் ஏன் அகமதியானேன் என்பதற்காக என்னை அடித்து வந்தார்கள். இதன்படி அவர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார். அதில் மார்க்க பிரச்சனையின் காரணமாக எந்த ஒரு ஆசிரியரும் எந்த மாணவருக்கும் தண்டனை அளிக்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இந்த சுற்றறிக்கை வந்த பிறகு மௌலவி ஜைனுல்லாபுதீன் சாஹிப் மற்றும் அவரை போன்ற சிந்தனை கொண்ட ஆசிரியர்கள் தளர்ந்து போய்விட்டார்கள். பிறகு என் மீது இழைக்கப்பட்ட கடுமைகள் குறைவாகின. இந்த சம்பவம் 100 வருடத்திற்கு முன்பு அந்த அறிவீன காலத்தில் ஏற்பட்டது என கூற முடியாது. மாறாக இன்றும் கூட பாகிஸ்தானில் இந்த நிலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றும் பிள்ளைகளிடம் இதே நடைமுறை கையாளப்படுகின்றது. கடந்த நாட்களில் ஒரு மாணவனுடைய கடிதம் எனக்கு வந்தது. அவன் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தான். இந்த மதிப்பெண் மூலம் அவனுக்கு கல்லூரியில் சேர்க்கை கிடைத்தது. ஃபீஸ் கட்டுவதற்காக சென்ற போது அங்கிருந்த அமைப்பாளர்களின் ஆபீசர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எங்கிருந்தோ இந்த பையன் ஒரு அகமதி என்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி நீ அகமதியா என கேட்டுள்ளார். அதற்கு ஆம், நான் அகமதி என கூறியுள்ளான். உடனே அவர் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு, உன்னுடைய அட்மிஷன் கேன்சல் செய்யப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு நீ இங்கு தென்படக்கூடாது, இல்லையென்றால் உன்னுடைய கால்களை உடைத்து விடுவோம் என்று கூறியுள்ளார். இதனை போன்ற சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாணவியுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது. அதில் அந்த பெண் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தால், படிப்பிலும் திறமசாலியாக இருந்தால், ஆனால் போர்டு எக்ஸாமுடைய அட்மிஷன் ஃபார்மில் இது புதிதாக தயாரிக்கப்பட்டதாகவும் இது கம்ப்யூட்டரைஸ்டு செய்யப்பட்டதாகவும் இதில் டிக் மட்டும்தான் செய்ய வேண்டும். முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவர் என டிக் செய்ய வேண்டும். இதற்கு முன்பு நமது பிள்ளைகள் அகமதினை எழுதி வந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த ஆப்ஷன் இல்லை. இந்த மாணவி எழுதுகிறாள், 2-3 தடவை எனது ஃபார்ம் மறுக்கப்பட்டுவிட்டது. ஏனென்றால் நீங்கள் முஸ்லீம் என்றுதான் எழுத வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். நான் முஸ்லீம் என குறிப்பிட்ட பகுதியில் டிக் செய்தால், பிறகு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இழிவாக ஏச வேண்டும் என்று உள்ள பகுதியில் நாம் கையெழுத்திட மறுக்கும் போது நமது அட்மிஷன் மறுக்கப்படுகின்றது. ஆக இந்த கடுமைகள் நன்றாக படிக்கக்கூடிய திறமை மிகுந்த பள்ளி மாணவர்களின் மீது இன்றும் நடக்கின்றது. அன்று அங்கிருந்த பிரின்சிபல் நேர்மையாளராக இருந்ததால், மேலும் கொஞ்சம் நேர்மையாக செயல்பட்டதாலும் அதன் மூலம் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட கடுமைகள் குறைந்தன. ஆனால் இன்று அரசாங்க சட்டங்களின் கீழ் இந்த அநீதி இழைக்கப்படுகின்றது, எல்லை மீறி இழைக்கப்படுகின்றது. இது போன்ற பல பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த அநீதி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அநீதியுடன் இறையருளால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஈமான் வலுப்பெறுகின்றது. இதனை போன்றே மெஹர் குலாம் ஹசன் சாஹிப் அவர்கள் தனது பைய சம்பவத்தை பற்றி கூறுகின்றார்கள். நானும் மௌலவி ஃபசல்தீன் சாஹிப்பும் உட்கார்ந்திருந்தோம். அப்போது ரஹீம் பக்ஸ் என்ற பெயரை கொண்ட ஒரு தர்தி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் வந்தார். வந்து, மௌலவி சாஹிப், இன்று நான் மிகவும் குழப்பத்தில் உள்ளேன் என்றார். நான் அவரிடம் என்ன காரணம் என கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், ஹமீஷா ஒரு மலக்கு போன்றவராவார், ஒரு இறை தொடர்புடைய மனிதராவார். இந்துக்களும் முஸ்லிம்களும் அவரை புகழ்கின்றனர். இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அனைவரும் அவரை புகழ்கின்றனர். இன்று அவரிடம் ஒரு மாபெரும் தவறு ஏற்பட்டுவிட்டது. இன்று அவர் தனது மாமா உமர் ஷாவிடம், மாமா நீங்கள் இப்னு மரியமை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என கேட்டார். அதற்கு அவர், ஈசா அலை வானத்தில் உயிருடன் இருக்கின்றார் என்பதுதான் எனது கொள்கையாகும் என்றார். மேலும் முஹம்மதியா உம்மத்தை சீர்திருத்துவதற்காக ஒரு நாள் அவர் வருவார் என்றார். ஷா சாஹிப் கூறுகின்றார்கள், மாமு சாஹிப், இனிமேல் நீங்கள் எனக்கு இமாமாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனை எப்பொழுதும் உயிருடன் இருப்பவனாகவும் அழிவில்லாதவனாகவும் கருதுவது ஒரு முஷ்ரிக் கொள்கையாகும். இரண்டாவது விஷயம், சையது மௌலா ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கொள்கையின் மூலம் மிகப்பெரிய இழிவு ஏற்படுகின்றது. அன்னார் பூமியில் அடக்கப்பட்டிருக்கும் போது ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளார்கள் என்பது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்துவதாகும். அப்போது உமர் ஷா, இனிமேல் நீங்கள் முன்பு நில்லுங்கள், நான் பின்னால் நிற்கின்றேன் என்றார். ஆக இந்த விஷயங்களை கேட்டதும் நான் கூறினேன், மௌலவி சாஹிப், நான் ஈசா நபி இறந்து விட்டார் என ஏற்றுக் கொள்கின்றேன். ஈசா நபி உயிருடன் இருந்தால் தௌஹீதிற்கு மாபெரும் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் என்னை அகமதி என கருத வேண்டாம், நான் தற்போதுவதை அகமதி கிடையாது. ஆனால் மிர்சா சாஹிபுடைய இந்த விஷயம் நிச்சயம் உண்மையானதாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினேன். அப்பொழுது மௌலவி சாஹிப் எனது வாயை கைகளால் அடைத்தார்கள். நான் மௌலவி சாஹிப் ஏன் தடுக்கின்றீர்கள் என்றேன். மௌலவி சாஹிப் கூறினார்கள், உங்களுக்கு மசீஹ் இறந்துவிட்டார் என நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் அதற்கு இந்த அளவு உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அவ்வாறு நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள் என்றார். அதற்கு நான், மௌலவி சாஹேப், நான் பள்ளிவாசலிலிருந்து வெளியே சென்றவுடனே இதனை அறிவித்தவாறே செல்வேன் என்றேன். அதாவது, ஈசா நபி அலை வானத்தில் இருக்கின்றார் என்றால் இது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினை இழிவுபடுத்துவதாகும். இதனை எனது உயிர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நான் வீட்டிற்கு சென்றதும் எனது தந்தைக்கு இதனை புரிய வைத்தேன். பிறகு எனது மூத்த சகோதரர் குலாம் ஹுசைன் சாஹிப் ஆரிஃப் வாலாவுடைய அமீர் ஜமாத் ஆவார். இவர் தற்பொழுது அகமதியாகவில்லை. இவர்கள் இருவரும் இதனை கேட்டதும் மிக அதிகமாக கோபமடைந்தார்கள். மேலும் எனக்கு தஜ்ஜால் மலூன் என பெயர் வைத்தனர். கூறுகின்றார்கள், நாளை என் மீது மௌலவிகள் தாக்குதலை நடத்துவார்கள் என எனக்கு சிந்தனை தோன்றியது. அப்பொழுது நான், எந்த அகமதியை நாங்கள் பள்ளிவாசலிலிருந்து தடுத்தோமோ அவரை ஒரு வேலைக்காரன் மூலமாக அழைத்து வர செய்தேன். இவர் அப்பொழுது அகமதியாகவில்லை, ஆனாலும் தனது கொள்கை பற்றி கூறுகின்றார். இவர் தனது கொள்கையை பற்றி தந்தை மற்றும் சகோதரிடம் கூறிய போது ஏச்சுக்கள் தான் இவருக்கு கிடைத்தது. மேலும் மௌலிமார்களும் இவரை விடமாட்டார்கள். அப்பொழுது நான் பள்ளிவாசலிருந்து யாரை வெளியேற்றினேனோ அந்த அகமதியை அழைத்து வர செய்தேன். நான் அவரிடம், ஹசரத் மிர்சா சாஹிப் அவர்கள் மசீஹின் மரணத்திற்கு ஏதாவது ஆதாரம் தந்துள்ளார்களா அல்லது வெறுமனே கூறினார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் 30 ஆயத்துக்களை காட்டியுள்ளார்கள் என கூறினார். அப்பொழுது நான் மிகவும் ஆச்சரியத்துடன் கூறினேன், நாம் இரவு பகலாக திருக்குறானை ஓதுகின்றோம், ஆனால் நமக்கு இது தென்படவில்லை. எப்படி இது? எங்களுக்கு ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் கூறுங்கள் என்றேன். அதற்கு அவர் 7வது பாகத்துடைய ஆயத் பலம்மா தௌஃபைத்தினியை கூறினார். அப்போது நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்றேன். மேலும் என்னுடன் எந்த மௌலவியையும் போட்டியிட முடியாது என கூறினேன். ஃபஜர் நேரத்தில் மௌலவி குலாம் ஹுசைன் சாஹிப், மௌலவி ஃபசல்தீன் சாஹிப் மேலும் 2 நபர்கள் எனது சகோதரருடன் வந்தனர். நான் பள்ளிவாசலின் கதவரில் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தடைந்தார்கள். மௌலவி குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்கள், நீங்கள் ஏன் மசீஹிற்கு எதிரியாய் இருக்கின்றீர்கள் என கேட்டார். அதற்கு நான் என்ன எதிர்த்தேன் என கேட்டேன். அதற்கு அவர் கூறினார், உங்களுடைய சகோதரர் நீங்கள் மசீஹ் இறந்து விட்டார் என கொள்கை கொண்டுள்ளதாக கூறினார் என்றார். அதற்கு நான், மசீஹ் தமது மரணத்தை தாமே ஒப்புக்கொண்டுள்ளாரே என்றேன். உங்களுடைய உதாரணம் வாதி சோம்பேறி ஆனால் சாட்சிகள் சுறுசுறுப்பு என்ற பழமொழிக்கு ஏற்ப உள்ளது என்றேன். அதற்கு மௌலவி சாஹிப், எங்கு மசீஹ் இறந்து விட்டதாக தானே ஒப்புக்கொண்டதாக எழுதியிருக்கிறது என்றார். நான், திருக்குறானில் உள்ளது என்றேன். அதற்கு அவர், எந்த திருக்குறான்? மிர்சா சாஹிப் உருவாக்கிய திருக்குறானா என்றார். நான் கூறினேன், மௌலவி சாஹிப் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள், நீங்கள் இறைவன் மீது ஆட்சேபனை செய்கின்றீர்கள். அல்லாஹ் எனது வேதத்திற்கு உங்களால் ஒருபோதும் ஒரு உதாரணத்தை கொண்டு வர முடியாது என கூறுகின்றான். ஆனால் மிர்சா சாஹிப் குரானை உருவாக்கியுள்ளார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். கொஞ்சமாவது சிந்தனை செய்யுங்கள் என்றேன். அதற்கு மௌலவி சாஹிப், எங்கு எழுதப்பட்டுள்ளது என கேட்டார். நான் 7வது பாகத்தின் ஆயத்தினை படித்தேன். அப்பொழுது அவர் கூறினார், நாங்கள் உமக்கு ஒரே ஒரு வழியினை கூறுகின்றோம், அதாவது இந்த நம்பிக்கை கெட்டவருடன், அதாவது அகமதிகளுடன் பேசாதீர்கள். அப்போதுதான் நீங்கள் தப்பிப்பீர்கள். இதனை தவிர வேறு வழி இல்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடன் பார்வையை கோர்க்காதீர்கள். அப்போதும் தாக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த 2 வழியினை பின்பற்றினால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அதற்கு நான், மௌலவி சாஹிப், உண்மையின் தாக்கமும் அவ்வாறுதான் ஏற்படும். நீங்கள் கூறக்கூடிய வழிகள் யாவையும் உண்மையின் அடையாளங்கள் ஆகும். மௌலவி சாஹிப் திரும்பி சென்று விட்டார்கள். எனது எதிரியாக இருந்த எனது சகோதரர் நிரோபி சென்று விட்டார். நான் பயஸ் செய்து விட்டேன். தந்தைக்கும் மனைவிக்கும் இதனை புரிய வைத்து விட்டேன். ஆக அனைவருக்கும் புரிய வைத்தேன். எனது சகோதரருக்கு நிரோபி சென்றுதான் புரிய வந்தது. அவர் 10 மாதங்கள் கழிந்து வந்து பையச் செய்தார். அவர் இதனை எழுதும் போது, தற்பொழுது இறையருளால் எங்களது சுற்றுப்புறத்தில் 100 அல்லது 150 அகமதிகள் உள்ளனர் என எழுதுகின்றார். இன்றும் இதனைத்தான் மக்களுக்கு கூறப்படுகின்றது. இவருடன் பேசாதீர்கள், இவர்களுடைய பார்வையுடன் பார்வை கோர்க்காதீர்கள் என கூறப்படுகின்றது. இது இன்றைய விஷயம் கிடையாது. மாறாக இன்றிலிருந்து ஏறக்குறைய 1400 வருடங்களுக்கு முன்பு இதுதான் ஹசரத் நபீன சல்லாஹூ அலைய செல்லம் வாதம் புரியும் போது கூறப்பட்டது. துஃபைல் பின் அமர் அத்தோசியுடைய பிரபலமான சம்பவம் ஒன்று வருகின்றது. அவர் கூறுகின்றார், நான் மக்காவுக்கு வந்தபோது குறைஷிகள் என்னிடம் கூறினார்கள், நீங்கள் மிகவும் கண்ணியம் மிகுந்த ஒரு தலைவர் ஆவீர்கள் மற்றும் புத்திசாலியான கவிஞராவீர்கள். நீங்கள் எங்களது நாட்டிற்கு வந்ததனால் நாங்கள் உமக்கு இதனை கூற விரும்புகின்றோம். அதாவது, ஒரு மனிதர் எங்கள் மத்தியில் வாதம் புரிந்துள்ளார், மேலும் எங்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்திவிட்டார். மேலும் அவர் எங்களை கெடுத்து விட்டார். அவருடைய பேச்சில் மந்திரம் இருக்கின்றது. அதன் மூலம் தந்தையும் மகனும் சகோதரர்களும் கணவன் மனைவியும் தனித்தனியாகி விடுவார்கள். மேலும் நீங்கள் இவருடைய பேச்சினை கேட்பதனால் உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்தினருக்கும் எங்களிடம் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என அஞ்சுகிறோம் என்றனர். ஆகையால் அந்த மனிதருடன் பேசக்கூடாது, மேலும் அவருடைய பேச்சை கேட்கவும் கூடாது என்றனர். கூறுகின்றார், எந்த அளவு காஃபிர்கள் வற்புறுத்தினார்கள் என்றால், நான் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சை கேட்க மாட்டேன் என முடிவு எடுத்தேன். எந்த அளவு என்றால், பள்ளிக்கு அதாவது காபத்துல்லாவுக்கு சென்ற போது அன்னாருடைய வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக காதுகளை பஞ்சை வைத்து அடைத்திருந்தேன். ஆனால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுகையில் மூழ்கியிருந்தார்கள். நான் அருகில் சென்று நின்றேன். இறை நேதி அன்னாருடைய சில வார்த்தைகளை என்னை கேட்கும்படி செய்தது. அது எனக்கு நன்றாக இருந்தது. அப்பொழுது நான் எனது உள்ளத்தில் நினைத்தேன், நாசமாகட்டுமாக, நீ ஒரு அறிவுள்ள புத்திசாலியான மனிதரும் ஒரு கவிஞரும் ஆவாய், நல்லது கெட்டதை அறியக்கூடியவன் ஆவாய், இந்த மனிதருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது தீயதாக இருந்தால் அதனை மறுத்துவிட வேண்டும் என கூறிக்கொண்டேன். நான் அங்கு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தேன். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு தனது வீட்டினை நோக்கி சென்றார்கள். நானும் அவர்களுக்கு பின்னால் அன்னாருடைய வீட்டினை நோக்கி சென்றேன். அன்னார் வீட்டினை சென்றடைந்ததும் நான் அன்னார் அருகில் வந்தேன். மேலும் கூறினேன், ஏய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சமுதாயம் உங்களை பற்றி என்னிடம் இவ்வாறெல்லாம் கூறியது, மேலும் என்னை எந்த அளவு வற்புறுத்தினார்கள் என்றால் உங்களுடைய வார்த்தை காதுகளில் விழுந்துவிடக் கூடாது என நான் பயத்தினால் எனது காதுகளை பஞ்சை வைத்து அடைத்துக் கொண்டேன். ஆனால் இறை நியதி உங்களுடைய சில வார்த்தைகளை என்னை கேட்கும்படி செய்துவிட்டது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கேட்க விரும்புகின்றேன் என்றேன். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினை பற்றி கூறினார்கள். திருக்குறானை ஓதி காட்டினார்கள். அவர் கூறுகின்றார், இறைவன் மீது ஆணையாக இது போன்ற அழகிய கலாமை நான் ஒருபோதும் கேட்டதில்லை என்றார். மேலும் இதனை விட சிறந்தது வேற எதுவும் இல்லை என கூறி அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டார். ஆக எப்பொழுதும் இதுதான் எதிரிகளின் நடைமுறையாக இருந்து வருகின்றது. மந்திரம் செய்யப்பட்டது என்றால் அது எதிரிகளின் புறம் இருந்துதான் செய்யப்பட்டுள்ளது. நபிமார்கள் மூலமாக ஒருபோதும் செய்யப்பட்டதில்லை. அல்லாஹு தாலா மந்திரம் ஒருபோதும் வெற்றி பெறாது என உறுதியுடன் வாக்குறுதி அளித்துள்ளான். மேலும் அவர்களுடைய பார்வையில் இந்த மந்திரம் வெற்றி பெறுகிறது என்றால் திருக்குறானுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இது மந்திரம் இல்லை, மாறாக இது உண்மையாகும். இதனை இவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை போன்றே ஹஸ்ரத் ஹலீஃபா நூருதீன் சாஹிப், இவர் ஜம்முவை சேர்ந்தவர் ஆவார். இவரை ஹலீஃபா நூருதீன் என இவர்கள் அழைக்கப்படுவார்கள். இவர் எழுதுகிறார்கள், நான் மௌலவி அப்துல் வாஹி சாஹிப் கஸ்னவிக்கு ஒரு வருடம் வரை புரிய வைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் கூறினார், உலமாக்கள் மிர்சா சாஹிப் மீது குஃபுர் ஃபத்வா கொடுத்திருக்கின்றார் என்றார். அதற்கு நான், உமது தந்தையார் மீதும் தான் மௌலவிகள் குஃபுர் ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள் என்றேன். இதற்கு ஒரு மௌலவி சாஹிப் ஏறக்குறைய மௌலவி முகமது லக்கூக்கை வாலை பற்றி கூறினார். அவருக்கும் இல்ஹாம்கள் இறங்குகின்றன என்றார். மேலும் அவரிடம் மிர்சா சாஹிபுடைய வாதம் பற்றி இறைவனுடைய கட்டளை என்ன என்பதை அவரிடம் எழுதி கேட்போம் என்றார். ஒரு மாதம் கழிந்து அந்த மௌலவியிடம் இருந்து பதில் வந்தது. அதில் மௌலவி சாஹிப் எழுதியிருந்தார், நான் துவா செய்தேன், இறைவன் புறம் இருந்து மிர்சா சாஹிப் காஃபிர் என எனக்கு பதில் வந்தது என்றார். நான் பத்ரவாவிற்கு ஒரு பணியின் காரணமாக சென்றிருந்தேன். நான் திரும்ப ஜம்மு வந்தபோது எனக்கு அந்த கடிதம் காண்பிக்கப்பட்டது. அப்போது நான் கூறினேன், இந்த இல்ஹாமை இறக்கக்கூடிய இறைவன் மிகவும் கோழையான இறைவன் ஆவான். அவுத் பில்லா, அவன் மிர்சா சாஹிபை காஃபிர் என்றும் கூறுகின்றான், மேலும் அவரை சாஹிப் என்றும் கூறுகின்றான். இந்த ஒரு சிறந்த தர்க்கத்தை அவர் கூறினார்கள். ஒருபுறம் மிர்சா சாஹிப் காஃபிர் என்றும் மறுபுறம் சாஹிப் என்றும் கண்ணியமிக்க வார்த்தையுடன் கூறுகின்றான். இப்படிப்பட்ட இறை இல்ஹாம்கள் மீது என்ன நம்பிக்கை வைக்க முடியும்? இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் பல கருத்துக்களை எடுத்து வைத்து வந்தார்கள். அடுத்து ஹக்கீம் அப்துல் கனி சாஹிபுடைய மகன் ஹக்கீம் அப்துல் சமத் ஹான் சாஹிப், இவர் டெல்லியை சேர்ந்தவர் ஆவார். இவர் எழுதுகின்றார்கள், இவர் 1905 பயர் செய்தார். நான் 1891 ஒரு மௌலவிடம் ஜலாலைன் படித்து வந்தேன். அப்போது அதில் யா ஈசா இன்னி முத்தஃபிக ராஃபியூக்க இளைய என்ற ஆயத்திற்கு விளக்க உரையில் ராஃபியூக்க இளைய என்பதற்கு மரணிக்காமல் வானத்திற்கு உயர்த்தப்படுதல் என எழுதியிருந்தன. இதனை பார்த்து நான் வியந்து போனேன். இவ்வாறு இந்த வார்த்தை எங்கு கூறப்பட்டுள்ளது? எப்படி இதற்கு அர்த்தம் கூறப்பட்டுள்ளது என நான் சிந்தித்தேன். மேலும் இந்த ஆயத்திற்கு இது விளக்கமா அல்லது ஆயத்திற்கு போட்டியாக உள்ளதா என்று இதனை சிந்தனை செய்தவாறு இரவு 2 மணியானது. அப்பொழுது எனது தந்தை கண்விழித்தார். மேலும் இவ்வளவு நேரம் தூங்காமல் இருப்பதற்கான காரணம் கேட்டார். நான் உண்மையான காரணத்தை கூறினேன். அப்போது கூறினார்கள், மியா ஆசிரியர்கள் எதற்காக இருக்கின்றார்கள்? நீ தூங்கு, காலையில் சென்று மௌலவி சாஹிப்பிடம் இதற்கான விடையை தெரிந்து கொள் என்றார். பிறகு நான் காலையில் மௌலவி சாஹிப்பிடம் சென்று சம்பவம் அனைத்தையும் கூறினேன். அதற்கு மௌலவி சாஹிப் கூறினார், மியா முன்னோர்கள் முதல் பின்னவர்கள் வரை அனைவரும் இதனைத்தான் கொள்கையாக கொண்டு வந்துள்ளார்கள், இதில் பிரச்சனை எதுவும் செய்யாதே என்றார். அதாவது ஆரம்பத்திலிருந்து இதே கொள்கைதான் இருந்து வருகின்றது, இதனை விட்டுவிடு என்றார். எனக்கு எப்பொழுது வரை புரியாதோ அப்பொழுது வரை நான் அடுத்ததை படிக்க மாட்டேன் என்றேன். இதனால் அவர் அதிகமாக கோபமடைந்தார். மேலும் எனது தந்தையை அழைத்து வருமாறு கூறினார். எனது தந்தை கூறினார், நீங்கள் ஆசிரியர் அவர்கள், இவன் மாணவனாவான், நான் இவனை உங்களிடம் படிப்பதற்காக அனுப்பியுள்ளேன், நீங்களே இதனை பார்த்து கொள்ளுங்கள் என்றார். இதில் நான் ஒருபோதும் தலையிட மாட்டேன் என்று கூறிவிட்டு தந்தை சென்று விட்டார். மௌலவி சாஹிப் என்னிடம் மீண்டும் படிக்கும்படி கூறினார். நான் எப்பொழுது வரை எனக்கு புரிய வைக்க மாட்டீர்களோ நான் எவ்வாறு தொடர்ந்து படிப்பேன் என்றேன். இதன் காரணமாக மௌலவி சாஹிப்புக்கு கோபம் வந்தது. அவர் என்னை அறைந்தவாறு, உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, ஒன்று உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது, மற்றொன்று மிர்சாவுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்றார். அப்பொழுது இந்த மிர்சா யார் என ஆச்சரியப்பட்டேன். அப்போது இவர் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் என்பது பற்றியும் அன்னாருடைய தூதி செய்தி என்ன என்பதை பற்றியும் அறியாமல் இருந்திருந்தார். நான் அப்பொழுது மிர்சா சாஹிப் யார் என ஆச்சரியப்பட்டேன். மேலும் இதனை தொடர்ந்து நான் ஏதோ ஒரு உண்மையில் இருக்கின்றேன் என உள்ளத்தில் தோன்றியது. இது எனது சிந்தனை கிடையாது, மாறாக இதற்கு வேறொரு அடிப்படை இருக்கின்றது. எனது உள்ளத்தில் தோன்றிய சிந்தனை போல் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ள என எனக்கு தோன்றியது. ஆகையால் நான் நேரத்தை வீணடிக்காமல் மௌலவி சாஹிப்பிடம், நீங்கள் எப்பொழுது வரை எனக்கு புரிய வைக்க மாட்டீர்களோ அப்பொழுது வரை நான் தொடர்ந்து படிக்க மாட்டேன் என்றேன். இது மார்க்கமாகும், மார்க்கத்தில் எந்த விதமான பலவந்தமும் கிடையாது என்றேன். இன்று நீங்கள் ஒரு அறை அறைந்து உங்களின் கொள்கைக்கு ஏற்ப என்னை ஆக்கிக் கொள்வீர்கள். நாளை வேறொரு மௌலவி சாஹிப் இரண்டு அறை அறைந்து இதற்கு மாற்றாக என்னை மாற்றிவிடுவார். நாளை மறுநாள் வேறொருவர் மூன்று அறை அறைந்து இதற்கு மாற்றமாக என்னை ஆக்கிவிடுவார். இது என்ன கேலியாக இருக்கின்றது? நான் ஒருபோதும் படிக்க மாட்டேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வெறுமனே அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்கவில்லை, மாறாக பழைய மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் ஆழமாக சிந்தித்துள்ளார்கள். கூறுகின்றார்கள், இந்த பிரச்சனையில் 11 மணி ஆகிவிட்டது, நான் படிக்க மாட்டேன் என்றேன், ஆகையால் படிக்கவும் இல்லை. மாலையில் வேறொரு ஆசிரியரிடம் சென்றேன். அவரும் கூறினார், ஒன்று உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, மற்றொன்று மிர்சாவுக்கு பிடித்திருக்கிறது என்றார். பிறகு அவரும் அதே விஷயத்தை திரும்பவும் கூறினார், ஒன்று நீ மட்டும்தான் இந்த விஷயத்தை பேசுகின்றேன், மற்றொன்று இன்னொரு மனிதர், அதாவது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலை பற்றி கூறினார். இதிலிருந்து என்னுடைய உள்ளம் இன்னும் உறுதியாகிவிட்டது. நான் கூறிய விஷயங்கள் பலகீனமானவை கிடையாது. பிறகு மூன்றாவது ஆசிரியர் மௌலவி அப்துல் வஹாப் சாஹிப்பிடம் சென்றேன். அவர் இது மிகப்பெரிய ஒரு கதையாகும் என்றார். மேலும் இதற்கான வாதம் புரியக்கூடியவர் உயிருடன் தான் இருக்கின்றார், அவர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் இறந்து விட்டார் என கூறுகின்றார். மேலும் எந்த ஈசா வருவதை மக்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அது நானே ஆவேன் என கூறுகின்றார். அதற்கு நான் கூறினேன், முதல் விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது, ஆனால் இரண்டாவது பற்றி எனக்கு தெரியவில்லை என்றேன். அவர் கூறினார், நான் பஞ்சாப் சென்றிருந்தேன், அங்கு 22 நாள்கள் தங்கியிருந்தேன். அன்னாருடைய ஒரு சீடர் மௌலானா நூருதீன் ஆவார். மருத்துவத்தில் அவருக்கு யாரும் இணை இல்லை. நான் அன்னாருடைய மார்க்க தரிசுகளையும் கேட்டிருக்கின்றேன். பெரிய பெரிய மௌலவிகள் கூட அவருக்கு முன்னால் பேச முடியாது. அவர் தனது பையத்தை பற்றி எதுவும் கூறவில்லை. மௌலவி சாஹிப் பைய செய்துதான் வந்திருந்தார்கள், ஆனால் இந்த இளைஞனுக்கு முன்பு அதனை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் மௌலவி சாஹிப் எதிர்ப்பிற்கு அஞ்சினார்கள். என்னிடம் கூறினார்கள், சத்தமாக பேசாதே, மௌலவி அப்துல் கஃபூர் சாஹிப் கேட்டு விடுவார்கள். இவர் மற்றொரு மஹமதி அல்லாத ஒரு மௌலவி ஆவார், அவர் கேட்டு விடுவார் என கூறினார்கள். எனக்கு இதனை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. உண்மையை வெளிப்படுத்துவதிலிருந்து நான் எவ்வாறு தவிர்ந்து நிற்பேன் என்றேன். ஆக இதனை படித்தவாறு 1905 வந்தது, அதாவது படிப்பை தொடர்ந்தேன், 1905 வந்தது என்கின்றார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டெல்லி சென்றார்கள். அலஃப் கான் சாஹிபுடைய பெரிய வீட்டில் தங்கினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னாரை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். நான் எதிரி மௌலவிகளுடன் சென்றிருந்தேன். அதில் அதிக அளவு மாணவர்கள் தான் இருந்தார்கள். எங்களுடைய தலைவராக மௌலவி முஷ்தாக் அலி சாஹிப் இருந்தார்கள். அவர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது சில ஆட்சேபனைகளை கேட்க ஆரம்பித்தார். அதற்கு ஹசரத் சாஹிப் கூறினார்கள், கொஞ்சம் பொறுங்கள். ஹசரத் முஃப்தி சாஹிப்பிடம் பேனா பேப்பரை வாங்கி ஒரு கட்டுரை எழுதினார்கள். இதனை மௌலவி முஷ்தாக் அலி சாஹிப்பிடம் கொடுத்து முதலில் படியுங்கள், மேலும் அதில் ஏதாவது ஒரு வார்த்தை புரியவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள், அதனை தொடர்ந்து அதற்குரிய பதிலையும் தாங்கள் எழுதுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கேயே சிறிதாக ஒரு கட்டுரை எழுதினார்கள். அதனை அகமதி அல்லாத அந்த மௌலிடம் கொடுத்தார்கள். இதனை படியுங்கள், புரியவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள். மேலும் நான் எழுதிய கட்டுரைக்கு அதனை தொடர்ந்து அதற்கு பதில் எழுதுங்கள் என்றார்கள். மேலும் ஹசரத் சாஹிப் அந்த மௌலவியிடம் கூறினார்கள், நீங்கள் முதலில் எனது கட்டுரையை படித்து காட்டுங்கள், பிறகு அதற்கு பதிலை எழுதி அதனையும் படித்து காட்டுங்கள் என்றார்கள். மௌலவி சாஹிப் பதில் எதுவும் எழுதாமல் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கட்டுரையை படிக்க ஆரம்பித்தார். ஹசரத் சாஹிப் மீண்டும் கூறினார்கள், நீங்கள் பதில் எழுதிவிட்டு படித்தீர்கள் என்றால் மிக நல்லதாக இருக்கும், இதற்குரிய பதிலை எழுதியிருந்தீர்கள் என்றால் நேரம் வீணாகாது என்றார்கள். அதற்கு அந்த மௌலவி அதனை கேட்காமல் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கட்டுரையை படிக்க ஆரம்பித்தார். பிறகு இதற்கு நானே வாயாலேயே பதில் கூறுவேன் என்றார். உங்களுடைய கட்டுரைக்கு எழுத்து மூலம் பதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இவ்வாறு அவர் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கட்டுரையை படித்து காட்ட ஆரம்பித்தார். கட்டுரை முழுவதும் படித்து காட்டிய பிறகு வெகு நேரமாக பதில் கூற முடியாமல் அமைதியாக நின்றார். அருகில் இருந்த மாணவர்களில் ஒரு சிலர் கூறினர், எங்களுக்கு உங்களால் இதற்கு பதில் கூற முடியாது என தெரிந்திருந்தால் நாங்கள் வேறு ஒருவரை எங்களது தலைவராக ஆக்கியிருப்போம் என்றனர். நீங்கள் எங்களையும் கேவலப்படுத்தி விட்டீர்கள் என்றனர். இதனால் மௌலவி சாஹிப் ஒரு மாணவனை அறைந்தார். பதில் சொல்ல முடியவில்லை, கோபத்தால் மாணவனை அறைந்து விட்டார். அந்த மாணவன் மௌலவி சாஹிப்பை அறைந்தான். அகமதியாகிய முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் இந்த இரண்டு பேருடைய சண்டையை தடுத்து நிறுத்தினார்கள். இதற்கு பிறகு ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உரை ஆரம்பமானது. ஹசரத் சாஹிபுடைய உரையின் போது சில மக்கள் கூச்சலிட்டனர். ஜமாத் மக்கள் ஹசரத் சாஹிபை சுற்றி வளைத்து நின்றனர். அதில் கொஞ்சம் இடைவெளி இருந்தது. அவர் கூறுகின்றார், அதில் நான் சென்று நின்று கொண்டேன். இவர் அப்பொழுது அகமதியாகவில்லை, அக்பர் கான் என்ற ஒரு அகமதி பணியாளர் இருந்தார். அவர் என்னை எதிர் என நினைத்து என்னை அங்கிருந்து தள்ளிவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் நான் அங்கு சென்று நின்று கொண்டேன். அப்பொழுது உள்ளத்தில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றிய அன்பு கொஞ்சம் ஏற்பட்டது. பிறகு யாரும் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு எந்தவித தீங்கும் ஏற்படுத்திவிடக் கூடாது என நினைத்து அந்த காலியான இடத்தை தேடி சென்று அங்கு நின்று கொண்டேன். பிறகு அக்பர் சாஹிப் மீண்டும் என்னை பின்னுக்கு தள்ள முயன்ற போது ஹஜ்ரத் நூருதீன் சாஹிப் முதல் ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஏன் அவரை பின்னுக்கு தள்ளுகின்றீர்கள் என கேட்டார்கள். அதற்கு அக்பர் சாஹிப் இவர் எதிரி ஆவார் என கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஹக்கீம் நூர்தீன் சாஹிப், நீங்கள் அவருடைய உள்ளத்தை கிழித்து பார்த்தீர்களா என்றார்கள். யார் வருகின்றார்களோ அவரை வரவிடுங்கள் என்றார்கள். இதற்கு பிறகு மௌலவி சமரியா வாலா எழுந்து நின்றார். சமரியா வாலா என்பது ஒரு மௌலவியுடைய பெயராகும். அவர் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி சில கெட்ட வார்த்தைகளை பேசினார். அப்பொழுது நான், ஏ சமரியா வாலே, ரொம்ப அதிகமாக பேசினாய் என்றால் உன்னுடைய நாக்கை பிடித்து இழுத்து விடுவேன் என்றேன். இதற்கு ஹாபிஸ் அப்துல் மஜீத் சாஹிப் அவரை தடுத்தார். இப்போது தமது நிலைமை மோசமாகிக் கொண்டே செல்கிறது, ஆகையால் நமது மக்கள் வரமும் மீறாதீர்கள், அமைதியாக இருங்கள் என்றார். நமது மக்களே வழிகட்டு போகின்றார்கள், நமது மக்களே நம் மக்களை அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள், ஆகையால் அமைதியாக இருங்கள் என்றார். ஆக மௌலவி சாஹிப் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார். பிறகு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது உரையில் அல்லாஹு தாலா என்னை மசீஹ் மவுதாக அனுப்பியுள்ளான் என கூறினார்கள். மேலும் யாரெல்லாம் தனது குறைந்த அறிவின் காரணமாக என்னை பற்றி முடிவெடுக்க முடியவில்லையோ அவர் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள். இந்த துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை தொழுகிலும் ஓதும்படி கூறியுள்ளான். அதாவது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் ஆகும். நடக்கும் போதும் உட்காரும் போதும் எழும் போதும் எல்லா நேரங்களிலும் இதனை அதிகமாக ஓதுங்கள். அதிகபட்சமாக 40 நாட்கள் வரை இதனை நல்ல எண்ணத்துடன் ஓதினால் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது உண்மையை வெளிப்படுத்துவான். அவர் கூறுகின்றார், நான் உடனே அங்கேயே இதனை ஓத ஆரம்பித்தேன். ஒரு வாரம் முடிவதற்குள் என் மீது உண்மை திறக்கப்பட்டது. அவர் ஒரு கனவை பற்றி கூறுகின்றார். அதில் ஹாமித் தெருவில் உள்ள பள்ளிவாசலில் நான் இருக்கின்றேன். அங்கு ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகின்றார்கள். நான் ஹஜ்ரத் சாஹிபுடன் கை குலுக்குவதற்காக முயன்றேன். அப்பொழுது பார்வையற்ற ஒரு மௌலவி என்னை தடுத்தார். பிறகு வேறொரு பக்கத்திலிருந்து முயன்ற போது அந்த மௌலவி அங்கிருந்தும் என்னை தடுத்து விட்டார். பிறகு மூன்றாவது முறையாக நான் முன் சென்று முசாஃபர் செய்ய முயன்ற போது மீண்டும் அவர் என்னை தடுத்தார். அப்போது எனக்கு கோபம் வந்தது. நான் அவரை அடிப்பதற்காக கையை ஓங்கினேன். இது ஒரு கனவு காட்சியாகும். அப்பொழுது ஹஜ்ரத் சாஹிப், கனவில் கோபம் அடையாதீர்கள், அவரை அடிக்காதீர்கள் என கூறினார்கள். நான் கூறினேன், நான் உங்களுடன் கை குலுக்க விரும்புகின்றேன், ஆனால் இவர் என்னை தடுக்கின்றார் என்றேன். அப்பொழுது நான் கண்விழித்தேன். பிறகு நான் இதனை காலையில் அமீர் காசிம் அலி சாஹிப் மற்றும் மௌலவி மெஹபூப் அஹமத் சாஹிப் மற்றும் மிஸ்திரி காதிர் பக்ஷ் சாஹிப் ஆகியோரிடம் இந்த கனவை பற்றி கூறினேன். அமீர் சாஹிப் இதனை ஹஜ்ரத் சாஹிப்புக்கு எழுதுமாறு கூறினார்கள். நான் இதனை எழுதினேன். மேலும் அதன் கீழே நான் இந்த கனவை ஹுசூரிடம் பைய செய்வதாக கருதுகிறேன் என எழுதுமாறு கூறினார்கள். நானும் அவ்வாறே எழுதினேன். அகமதி அல்லாத மௌலவி மெஹபூப் அகமது சாஹிப் கூறினார்கள், உமக்கு உன்னுடைய தந்தை பற்றி தெரியுமல்லவா, அவர் உன்னை ஒரு நொடி கூட தனது வீட்டில் இருக்க அனுமதிக்க மாட்டார் தெரியுமா என்றார். அதற்கு நான் இதனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றேன். பிறகு ஹசரத் மசீம் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் என்னுடைய பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் எனக்கு உங்களுடைய பையத் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றும், ஒருவேளை உங்களை மிகவும் அதிகமாக எவராவது ஏசினாலும் நீங்கள் பார்வையை உயர்த்து கூட பார்க்காதீர்கள், எந்த அளவு திட்டினாலும் அதற்கு எந்த விதமான பதிலும் அளிக்க கூடாது என எழுதியிருந்தார்கள். பிறகு மீண்டும் நான் முந்தைய சம்பவத்தின் பக்கம் வருகின்றேன். தில்லியில் அதாவது சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஹசரத் சாஹிபுடைய உரைக்கு பிறகு ஹசரத் மௌலானா ஹக்கீம் நூர்தீன் சாஹிபுடைய உரை நடைபெற்றது. அன்னாருடைய உரைக்கு பிறகு அன்னாருடன் நான் கை குலுக்கினேன். மௌலவி சாஹிப் என்னிடம், நீங்கள் மார்க்கத்தை பற்றி ஏதாவது படித்திருக்கின்றீர்களா என கேட்டார். நான் மிஷ்காத் ஜலாலைன் போன்றவற்றை படித்துள்ளேன் என்றேன். பிறகு மௌலவி சாஹிப் ஃபிக்காவில் ஏதாவது படித்துள்ளா என கேட்டார்கள். அதற்கு நான் குதூரி இன்னும் ஒரு நூலை கூறினார், அது சரியாக படிக்க முடியவில்லை, ஏனென்றால் இந்த அறிவிப்புகள் கைகளால் எழுதப்பட்டவையாக இருக்கின்றது, ஆகிய சிலவற்றை படிக்க முடிவதில்லை. பிறகு அன்னார் ஹசரத் ஹக்கீம் நூர்தீன் சாஹிப் தர்க்கம் எதுவரை படித்துள்ளீர்கள் என கேட்டார்கள். அதற்கு நான் சிறிய சிறிய நூல்களை படித்துள்ளேன் என்றேன். பிறகு நான் ஹசரத் மசீம் அலி சலாத்து வஸ்லாமுடன் கை குலுக்கினேன், முசாஃபா செய்தேன். ஊர் திரும்பியதும் மௌலவி அப்துல் ஹக்கீம் சாஹிப் கூறினார், நீ உன்னுடைய கைகளை உளியை கொண்டு செதுக்கு, இது சின்ன உளியாகும், இதனை வைத்துதான் தோல் தொழில் செய்யக்கூடியவர்கள் செருப்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் தோலை செதுக்குவார்கள், ஏனென்றால் நீர் மிர்சா சாஹிபுடன் முசாஃபா செய்துள்ளீர், அதாவது கை குலுக்கியுள்ளீர், ஆகையால் உங்களது கைகளை அவ்வாறு ஒளியை வைத்து செதுக்கினால்தான் கை சுத்தமாகும். அவுதுபில்லா. எவ்வாறாயினும் அவர்கள் பைய செய்துவிட்டு வந்தார்கள். இதனை போன்று ஹசரத் ஹாபிஸ் குலாம் ரசூல் சாஹிப் வசிராபாதி ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள். கூறுகின்றார்கள், வசிராபாதில் சம்மர் ராஜ்கன், இது வசிராபாத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய வீடாகும். இதில் ராஜோரி காஷ்மீருடைய முஸ்லிம் ராஜாக்கள் தங்குவார்கள். அலாவாலா என்ற பெயரை கொண்ட ஒரு மனிதர் மர்ஹூம் ராஜா அத்தாவுல்லா கான் சாஹிப், இவர் காபூலுடைய தூதுவர் ஆவார். அவரிடம் சென்று கூறினார், மக்கள் தேவையில்லாமல் குலாம் ரசூலுக்கு பின்பு செல்கின்றார்கள் என்றார். ராஜா சாஹிப் அதற்கு என்ன என கேட்டார். இவர் அகமதியாக இருந்தார். அவர் கூறினார், ஹாபி சாஹிபை இங்கு அழைத்து வாருங்கள், அவர் வந்து குரானில் கூறப்பட்டது போன்று நாம் மசீஹுடைய ரஃபாவையும் ஏற்றுக்கொள்கின்றோம், மேலும் ஹதீஸில் கூறப்பட்ட நுசூலே மசீ, அதாவது மசீ இறங்குதலையும் கூற வேண்டும் என்றார். ஊர் முழுவதும் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்களின் எல்லா பிரிவுகளிலிருந்து மக்கள் ஒன்று கூடினர். நான் என்ன கூறுவேன் என்பது எனக்கு தெரியும், மேலும் நான் கூறக்கூடியதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும், ஏனென்றால் மறைமுகமாக இதை கூறுவேன் என்றார். அவர் இதற்கு முன்பு அகமதியாக இருந்தார். மேலும் நான் கூறக்கூடிய விஷயத்தை ஒருவர் மட்டும்தான் புரிவார். அவரது பெயர் ஹக்கீம் சுல்தான் அலி ஆகும். அவர் எனது குடும்பத்தை சேர்ந்தவராவார். நான் கூறுவதை புரிய முடியும் என்றால் அவரால் மட்டும்தான் புரிய முடியும் என்றார். நான் அங்கு சென்றடைந்தேன். ராஜா சாஹிப் கூறினார், அல்லாவாலே என்ற பெயரை கொண்டவர் தாங்கள் மசீ ரஃபா மற்றும் நுசூலை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் என கூறினார். இது உண்மையா என கேட்டார்கள். நிச்சயமாக மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் என்றால் அதனை நான் கூறிவிடுகின்றேன் என்றேன். மக்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஆயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் நான் ஒருவன் மட்டும்தான் அகமதியாக இருந்தேன். அப்போது நான் கூறினேன், மக்களே, திருக்குறானில் எவ்வாறு மசீஹுடைய ரஃபா வந்துள்ளதோ, மேலும் ஹதீஸில் நுசூல் பற்றி வந்துள்ளதோ, இதனை நான் உண்மை என்று கருதுகின்றேன். மேலும் எவர் இதனை ஏற்க மறுப்பாரோ அவரை நான் நம்பிக்கை இழந்தவர் என கூறுவேன். இதனை மட்டும்தான் கூறியிருந்தேன். மக்கள் மத்தியில் வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு மிகுந்த சப்தத்துடன் ஓசைகள் என்ப ஆரம்பித்தன. அப்போது அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி வருவதே சிறந்ததாக கருதினேன். உடனே அங்கிருந்து வெளியேறி வந்துவிட்டேன். ஆனால் நான் வெளியே வந்த பிறகு நான் நினைத்தது போன்று ஹக்கீம் சுல்தான் அலி சாஹிப் ராஜா சாஹிப்பிடம், நீங்கள் எதையுமே புரியவில்லை என்றார். அவர் உங்களது கண்களில் மண்ணை தூவிவிட்டு சென்று விட்டார் என்றார். அவரை மீண்டும் அழைத்து வருமாறு கூறினார். நான் சமன் வாசலிலிருந்து வெளியேறும் போது சிலர் என்னை திரும்ப அழைத்து செல்ல தேடி வந்தனர். ஆனால் நான் வேறொரு வழியாக வீட்டிற்கு சென்றடைந்தேன். இரவு நல்லபடியாக கழிந்தது. ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ராஜா சாஹிபுடைய ஒரு தூதுவர் பாபு ஃபசல்தீன் சாஹிப் என்னிடம் வந்தார். அவர் கூறினார், ராஜா சாஹிப் மற்றும் அவரது சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் கூறுகின்றனர், அதாவது ரஃபா மற்றும் நுசூருடைய வார்த்தை மூலம் எங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. நான் கேட்டேன், பிறகு எவ்வாறு திருப்தி அடைவீர்கள்? அதற்கு அவர், ராஜா சாஹிப் போன்றோ நீங்கள் எப்பொழுது வரை மிர்சா சாஹிப்பை காஃபிர் என்று கூற மாட்டீர்களோ அதுவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். நான் காஃபிர் என ஏன் கூற வேண்டும் என்றேன். அதற்கு அவர், மௌலவிகள் கூறுகின்றார்களே அதனால் கூற வேண்டும் என்றார். நான் கூறினேன், மௌலவிகள் மிர்சா சாஹிப்பை காஃபிர் என கூறுகின்றார்கள், ஆகையால் நான் காஃபிர் என கூறுகின்றேன் என்றேன். அதாவது உள்ளத்தில் அவர் மௌலவிகளை காஃபிர் என்று கூறினார். எனது எண்ணம் மௌலவிகளை காஃபிர் என கூறுவதாகத்தான் இருந்தது. அவர் திருப்தி அடைந்தவாறு வந்த தூதுவர் திரும்ப சென்று விட்டார். அங்கு சென்று மஜ்லிஸில் கூறினார், பாருங்கள், அவர் மிர்சா சாஹிப்பை காஃபிர் என கூறிவிட்டார் என்றார். பிறகு மீண்டும் அதே சுல்தான் அலி சாஹிப் கூறினார், மியா, நீங்கள் மீண்டும் கண்ணில் மண்ணை போட்டுக் கொண்டுதான் வந்துள்ளீர்கள். அவர் மௌலவிகளைத்தான் காஃபிர் என கூறியுள்ளார் என்றார். நீங்கள் அவரிடம் மிர்சா குலாம் அகமது காதியானியை காஃபிர் என கூறுகின்றேன் என எழுதி வாங்குங்கள். அவர் மீண்டும் என்னிடம் வந்தார். இவ்வாறு 2 நாட்கள் கழிந்துவிட்டன. இதன் மூலம் எனது உள்ளமும் கொஞ்சம் தைரியம் அடைந்தது. சகோதரர்களே, நான் கூறியது உண்மைதான். எவர் மிர்சா சாஹிபை காஃபிர் என கருதுவாரோ அவரை நான் காஃபிராக கருதுகின்றேன். பிறகு அவர்கள் வருத்தமடைந்து விட்டனர். அல் யௌமயீன கஃபரு மின் தீனிக்கும் ஃபலா தௌஷஹும் வௌஷௌனி. இங்கு திருக்குறளுடைய ஆயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் நிராகரிப்போர் மார்க்கத்திற்கு தீங்கு செய்வதில் நம்பிக்கை இழந்துவிட்டனர். எனவே அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கு அஞ்சுங்கள். இதன் பிறகு வழக்குகள் என் மீது தொடரப்பட்டன. எந்த அளவு என்றால், எவர்கள் பொய் பேசவே மாட்டார்கள் என நம்பினேனோ அவர்கள் எனக்கு துன்பம் இழைப்பதற்காக வெளிப்படையாக நீதிமன்றத்தில் பொய் கூறினார்கள். எனக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் நான் இவர்களை கண்டு ஒருபோதும் கவலை அடைந்தது இல்லை. இவ்வாறு இந்த சம்பவத்தை, அதாவது மிர்சா சாஹிபை காஃபிர் என கருதுவோரை நான் காஃபிர் என கருதுகின்றேன் என்ற இந்த சம்பவத்தை ஹஜரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாமுக்கு எடுத்துரைத்தேன். ஹஜரத் சாஹிபுக்கு இந்த சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டதும் ஹஜரத் சாஹிப் அவர்கள் சிரித்தவாறு கூறினார்கள், பாருங்கள், ஈமானை மறைப்பதும், அதாவது குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஈமானை மறைப்பதும் ஒரு தரஜாவாகும். இதனை பற்றி சூரா மூமினில் வக்கால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு என்று வருகின்றது. நீங்கள் மிகவும் அழகாக சூழ்நிலையை கருத்தில் கொண்டவாறு செயல்பட்டு உங்களது உயிரை விஷமிகளிடமிருந்து காப்பாற்றியுள்ளீர்கள். இது அகமதியின் மீது இழைக்கப்படும் கொடுமைகளின் கதைகளாகும். அவர்களை உண்மையிலிருந்து தடுப்பதற்காக நடந்த கதைகளாகும். அவர்களை பயமுறுத்துவதற்காக நடைபெற்ற கதைகளாகும். இது பழைய கதைகள் கிடையாது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இன்று வரை, அதாவது 123 வருடங்கள் கழிந்த பிறகும் இதே போன்றுதான் அகமதியுடன் பரிமாறப்படுகின்றன. ஆனால் அகமதியத்தின் கூட்டம் இறையருளால் அனைத்து விதமான எதிர்ப்பும் இருந்தும் கூட முன்னேறிக்கொண்டே செல்லும் இன்ஷா அல்லாஹ். உலகில் ஒவ்வொரு இடத்திலும் அகமதிகள் ஈமானின் வலிமை பெற்றவாறு முன்னேறி கொண்டே செல்கின்றார்கள். மேலும் ஈமான் கொண்ட பிறகு இறைவனுடைய இந்த கட்டளையை முன்னிறுத்துகிறார்கள். அதாவது ஃபலா தௌஷஹும் வஹ்ஷௌனே. பயம் இருக்கிறது என்றால் அது இறைவனுக்காக மட்டும்தான் இருக்கின்றது. எந்தவித படைப்பினத்திற்காகவும் பயம் இல்லை. அல்லாஹு தாலா ஜமாத்தார்களிடம் ஈமானின் உறுதிப்பாட்டை மேலும் உண்டாக்குவானாக. மேலும் ஈமானை நிலைநிறுத்துவது மட்டுமில்லாமல் அதிகமாக்கி கொண்டே செல்வானாக. இன்று இதே போன்றே ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஈமானின் உறுதிப்பாடு உள்ள மக்கள்தான் தனது முன் உதாரணத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக பாகிஸ்தானில் வெளிப்படுத்துகின்றார்கள். இதில் நமது ஒரு வயதான அகமதி ஷஹீதாக்கப்பட்டுள்ளார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். நவாப் ஷாவை சேர்ந்த மதிப்பிற்குரிய முகமது யூசுப் சாவுடைய மகன் மதிப்பிற்குரிய சௌத்ரி முகமது அக்ரம் சாஹிப். மதிப்பிற்குரிய சௌத்ரி முகமது அக்ரம் சாஹிபுடைய குடும்பம் போகுவா ஃபைசலாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்ததாகும். இவருடைய குடும்பத்தில் அகமதியத்தின் தொடர்பு இவருடைய தாதா ஹசரத் மியா குலாம் காதிர் சாஹிப் அலி அல்லாஹு தாலாவுடைய பையத் மூலமாக நடைபெற்றது. இவருடைய தாதா ஹசரத் மசீம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாமுடைய கையில் பையத் செய்தவராவார். சௌத்ரி முகமது அக்ரம் சாஹிப் அவர்கள் போகுவா ஃபைசலாபாத்தில் பிறந்தார்கள். ஷஹாதத்தின் போது இவருடைய வயது 80 ஆகும். நேற்று முன்தினம்தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. இவர் தனது சகோதரர்கள் மற்றும் தந்தையாருடன் இணைந்து கான்பூரில் இருந்த அன்னாருடைய பூர்வீக நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். பிறகு 1960 நிலத்தை விற்பனை செய்து விட்டு நவாப் ஷா சென்று விட்டார்கள். 2005 தனது மனைவியுடன் ஆஸ்திரேலியா சென்று குடியேறினார்கள். அங்கு அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கடந்த வருடம் நவம்பர் மாதம் தான் பாகிஸ்தான் திரும்பி வந்தார்கள். அப்போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது. பிப்ரவரி 29 2012 தனது பேரன் ரஃபீக் அகமது சாஹிபுடைய மகன் முனீப் அகமதுடன் தனது மருமகனுடைய கடையிலிருந்து மதியம் 1 மணிக்கு வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். வீட்டிற்கு அருகில் வந்தபோது ஒரு மோட்டார் சைக்கிளில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் இவரை துப்பாக்கியால் சுட்டார்கள். அதில் அவர் காயமடைந்தார்கள். பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் தனது உயிரை இடைவெளியில் தியாகம் செய்துவிட்டார். இந்நாள் இல்லாஹி வைனா இலஹி ராஜூன். இவருடன் இவருடைய பேரனுக்கும் இடுப்பு எலும்பில் குண்டுகள் பாய்ந்தன. அது உள்ளே சென்று குடலில் சேதத்தை ஏற்படுத்தியது. அதற்கான ஆபரேஷன் நடைபெற்று விட்டது. தற்பொழுது மருத்துவமனையில் ICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அல்லா தாலா இவருக்கு சுகத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை வழங்குவானாக. ஷஹீத் மருகும் 1960 நவாப் ஷாஹிற்கு ஷிஃப்ட் ஆன பிறகு தனது வியாபாரத்துடன் ஜமாத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியுள்ளார். மிக நீண்ட காலம் இவர் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பினை பெற்றிருந்தார். ஏறக்குறைய 35 வரை நவாப் ஷா மாவட்டத்தின் செக்ரட்டரி மாலாக செயலாற்றியுள்ளார். இதனை போன்று மாவட்டத்தின் துணை அமீராகவும் செயலாற்றி வந்துள்ளார். ஷஹீத் மருகும் நல்லொழுக்கம் கொண்டவராகவும் இபாத செய்யக்கூடியவராகவும் தஹஜ்ஜுதை தொடர்ந்து தொழுது வரக்கூடியவராகவும் பொருள் தியாகத்திலும் சிறந்தவராகவும் திகழ்ந்து வந்துள்ளார். சிலர் எனக்கு தெரிவித்துள்ளார்கள், செக்ரட்டரி மாலாக இருந்த சமயத்தில் யாராவது இன்று நான் சந்தா கொடுக்க வேண்டும் என தொலைபேசி மூலமாக தெரிவித்தாலும் நீங்கள் இங்கு கொண்டு வாருங்கள் என கூறாமல் உடனே அவர் சந்தா கொடுக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்று வசூல் செய்து வந்தார். ஜமாத்துடன் நல்ல தொடர்புடையவராகவும் ஜமாத் பணிகளிலும் அதிகமாக ஈடுபடக்கூடியவராகவும் ஹிலாபத்துடன் அதிக அன்பு கொண்டவராகவும் இருந்து வந்தார். ஹுதுபாக்களை மிகவும் கவனத்துடனும் தொடர்ந்தும் கேட்டு வந்துள்ளார். நவாப் ஷா நகரத்தின் சதர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மர்ஹூம் சாஹிபுடன் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு மிக அதிகமாக இருந்தது. சதர் சாஹிப் கூறுகின்றார், என்னை விட வயதில் அதிகமானவராக இருந்தும் கூட என்னிடம் கட்டுப்படுதல் மற்றும் கண்ணியத்துடன் நடந்து வந்தார். இம்முறை ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தபோது என்னிடம் ஏழை எளியவருடைய பட்டியலை தயார் செய்ய வேண்டினார். அதன்படி நான் தயார் செய்து கொடுத்தேன். இதில் அகமதிகளும் அகமதி அல்லாதவர்களும் அடங்குவார்கள். அவர்கள் அங்கு இருந்தவரை அனைவருக்கும் தொடர்ந்து உதவி செய்து வந்துள்ளார்கள். இதனை போன்றே நவாப்ஷாவுடைய சென்டர் பல நாட்களாக மூடப்பட்டு கிடந்தது. அதனை தனது முயற்சி மற்றும் உழைப்பின் மூலமாக திறந்தார்கள். மேலும் அதனுடைய கட்டுமான பணிகள் தொடர்பாக அவர் கூறினார், இதில் தேவையான மராமத் பணிகளையும் கட்டுமான பணிகளையும் செய்ய தொடங்குங்கள். நான் ஆஸ்திரேலியா திரும்ப சென்று கட்டுமானத்திற்கான தொகையை கண்டிப்பாக அனுப்புவேன் என்றார். ஆனால் அல்லாஹ் தாலா அவருக்கு அதற்கான வாய்ப்பினை வழங்கவில்லை. அங்குள்ள ஜமாத் அதனை முழுமைப்படுத்த வேண்டும். இவருக்கு ஷஹீத் அவருக்கு மிகவும் அதிகமாக விருப்பம் இருந்தது. இவருடைய மருமகள் எழுதுகிறார்கள், யாராவது ஷஹீதாகிவிட்டார்கள் என கேள்விப்பட்டால் உடனே இந்த மேன்மை யாருக்கு எழுதப்பட்டிருக்கின்றதோ அவருக்கு தான் கிடைக்கும் என கூறுவார்கள். கடைசியில் அல்லா தாலா இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டான். இவருடைய பிரிவில் வாடுபவர்களில் மனைவியை தவிர 5 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் இறையருளால் திருமணம் ஆனவர்கள் ஆவார்கள். நான் கூறியது போன்று 4 மகன்கள் மற்றும் 1 மகள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார்கள். 1 மகன் மற்றும் 1 மகள் நவாப் ஷா பாகிஸ்தானில் வசிக்கிறார்கள். இவருடைய பேரன் முனீப் அகமது பற்றி கூறியிருந்தேன். அவரது வயது 18 அல்லது 19 ஆகும். கல்லூரியில் 2 வருடம் படித்து வருகின்றார். அல்லாஹ் தாலா அவருக்கு பூரண குணமளிப்பானாக. தொழுகைக்கு பிறகு அக்ரம் சாஹிபுடைய ஜனாசா காயிப் தொழுகை நடைபெறும் இன்ஷா அல்லாஹ்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.